திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு நீத்தல் விண்ணப். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
வேதாகமங்கள் பிறங்க செய்தே உருவாது குருந்துறையும் பெருந்துறையுற்றானந்த உதவி மூழ்கும் திருவாத ஊரடி சிந்திப்போம் மனமும் சிந்திப்போமே. ஏற்றம்பலம் நம பார்வதி அருட்கடலாகிய அம்பலவானவுடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகத்திலே நீத்தல் விண்ணப்பத்திலே 48வது பாடல் முதலாக விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். இந்த 48வது பாடல் தாரகை போலும் தலைத்தலை மாலை தளரப்பும் வீர என்றன்னை விடுதி கண்டாய் விடின் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் உத்தரவோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று என்னை சிரிப்பிப்பனே என்பது இந்த 48வது பாடல். சிவபெருமான் மாணிக்க வாசகரை வலிய வந்து ஆண்டு கொண்டான். வலிய வந்து ஆண்டு கொண்டு அவருக்கு திருவருள் நிரம்ப கொடுத்து அந்த திருவருள் மூலமாக திருவாசகத்தை பாட வைத்தான். அவரை இந்த பூமியிலே சில காலம் இருக்க வைத்தான். பூமியிலே சில காலம் இருக்க வைத்தது இந்த மாணிக்கவாசகரை கொண்டு இன்னும் சில காலம் திருவாசகத்தை பாட வைத்து அதன் மூலமாக ஆன்மாக்களை உயர்ந்த கதிக்கு உரியவர்களாக ஆகும்படி அவன் எண்ணி இங்கு இருத்தினான். அப்படியே இருத்திய காலத்திலே அந்த பிரிவாற்றாமையினாலே சிவபெருமானை பிரிந்த காரணத்தினாலே பாடப்பட்டது திருவாசகம். உலகத்திலே வாழ்கின்றவன் எந்த பொருளிலே பற்று அதிக வைத்திருக்கிறானோ அந்த பொருள் பிரிந்தால் வேதனையாக இருக்கும், அந்த பொருள் கூடினால் இன்பமாக இருக்கும். அது இன்பம் தந்த பொருள் பிரிந்தால் வேதனையாக இருக்கும். இன்பம் தந்த பொருள் நமக்கு அனுகூலமாக நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற பொருளா இருந்த ஒரு பொருள் பிரிந்தால் ரொம்ப வேதனையா இருக்கு எந்த பொருளாயினும். இப்ப இந்த கண்ணாடி போட்ட உடனே எடுத்து நன்றாக விளங்குகிறது, இது உபகாரம் பண்ணுது. இந்த கண்ணாடி காணாம போச்சுன்னு வச்சுக்கோ எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்ணாடியவே நச்சுக்கிட்டு முடியாது, கண்ணாடி கண்ணாடி கண்ணாடின்னு நச்சு. இது ஒரு சாதாரண பொருள், இது வாங்கிக்கலாம். ஆனா இது வாங்குகின்ற வரையில இதுலயே உனக்கு என்ன இருக்கு, கண்ணாடி போயிச்சியா கண்ணாடி போயிச்சுன்னா ஒரு 10 பேருகிட்டயாவது சொன்னாத்தே நிம்மதியா இருக்கும். அதனாலே நமக்கு ஆதாரமாக உபகாரமாக இருந்த பொருள் பிரிந்தால் வருத்தம்தான் இருக்கும். அது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் செய்த உபகாரம் அளவு இல்லாதது. அப்படி உபகாரம் செய்த பொருள் பிரிந்து விட்டான். அதன் பிறகு பல தலங்களையும் சென்று வணங்கி வழிபாடு செய்து அவனை எப்பொழுது கூடுவது என்கின்ற நிலையிலே இருக்கிறவராகிய மாணிக்கவாசகர் பாண்டி நாட்டிலே இருக்கிற உத்தரகோஷமங்கை என்கின்ற திருத்தலத்திலே சில காலம் தங்கி இருந்து அங்கே இந்த நீத்தல் விண்ணப்பத்தை அப்படி செய்திருக்கிறார். உத்தரகோஷமங்கை என்பது மிக சிறப்பான தலம். அது உமாதேவிக்கு உபதேசம் பண்ணிய தலம், இன்னும் எத்தனையோ சிவகணங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிய தலம் அந்த உத்தரகோஷமங்கை. அது கோஷம்ங்கிறத நடுவில் இருக்கிற சொல்லுக்கு நூல் என்பது சிவாகம என்பது பொருள், உத்தரம் என்பது உபதேசம், மங்கை என்பது உமாதி. அதனால உத்தரகோஷமங்கைன்னு உண்டு, உத்தரகோஷமங்கை என்கின்ற ஒரு சிறப்பு பெயர். அந்த உத்தரகோஷமங்கையில தங்கி இருக்கிற காலத்துல பாடியதுதான் இந்த நீத்தல் விண்ணப்பம். இந்த நீத்தல் விண்ணப்பம் முழுவதும் அவர் என்ன சொல்கிறார் என்றால் என்னை விட்டு விடாதே என்பதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோள். ஒவ்வொரு பாடல்லையும் விடுதி கண்டாய் விடுதி கண்டாய், விட்டு விடாதே, விட்டு விட்டால் கெட்டு போவேன், என்னை தாங்குகின்றவர்கள் யாரும் இல்லை. அது ஒரு பாடலிலே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிதோ கெடுவேன், மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ்முதலே உற்றடியேன் மிக தேனின்றேன் எனக்கு உள்ளவனே என்பது நீத்தல் விண்ணப்பம். இந்த பாடல்ல சாமிக்கு இன்னும் கொஞ்சம் ரோஷம் வர்றாப்புல பாடுறாரு, சாமிக்கு ரோஷம் வர்ற மாதிரி பாடுறாரு. மாணிக்கவாசகர் நயமா பாடுவாரு, தேன் போல பாடுவாரு அப்படின்லாம் சொல்றாருல்ல, அப்படின்னு தான் பாடிருக்காரு. இப்படியும் பாடுறாரு. திருவாசகத்துக்கு தேன்னு தான் பேரு. சுவையாக பாடுவாரு, நயமாக பாடுவாரு, மென்மையாக பாடுறாரு, உருகி பாடுறாரு, அழுது பாடுறாரு. அதோட அதான் சிவபெருமான வந்து உரிமையினாலே திட்டி பாடுறது, திட்டி பாடுறது அவருக்கு நல்ல உரைக்கிறாப்புல சொல்றது. என்ன போதும் இருந்தாலும் உரைக்கிறாப்புல சொல்றாரு. அவருக்கு எத்தனையோ காரியம், எவ்வளவோ பொறுப்பு. அது சிவபெருமானுக்கு பொறுப்பு ஏராளம். எவ்வளவோ அடியார்கள், எண்ணில்லாத அடியார்கள், எண்ணில்லாத அடியார்கள், நிறைய வேலை. அத்தனையில நம்மளை கவனிக்கிறான என்னமோ அருணகிரிநாதர் கூட இந்த இதுல நம்ம திருவண்ணாமலை திருப்பூர்ல இந்த எங்க அம்மா ரெண்டு பேர்த்தினுடைய மயல்ல நீ மயங்கி இருக்கிறியா, அல்லது வந்து ஏராளமான தேவகணங்களும் இருடிகளும் முனிவர்களும் உன்னை புகழ்ந்து பாடுகின்ற அலறுகின்ற அந்த சத்தத்துல ஏன் நாம் போன சத்தம் கேட்கலையா? அவ்வளவு சத்தத்துல அவ்வளவு கூட்டத்துல நாம் பேசுறத சொல்றத யாராவது எடுத்து உனக்கிட்ட சொல்ல போறாங்களா? தேவரியுடைய திருவுள்ள எப்படி அப்படின்னு பார்த்தோம். இருவர் மயலோ அமளி வீதமோ என ஜெயலோ அறியாத இருடியாயன்மால் அமரடியார் இறையும் ஒலிதான் இவை கேளாது உருவன் அடியேன் அலருமொழிதான் உருவன் அடியேன் அலருமொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பததூள் புவனகிரிதான் உனது திருவா கரம் ஏதோ என்பதும் திருப்புகள். அதனால பரமேஸ்வரன் எங்கே நம்மை மறந்து விடுகிறானோ, விட்டு விடுகிறானோ, மறு அழைத்துக் கொள்ளாமல் இப்படி உலகத்துல மறுபடியும் விட்டு விடுவானோ என்கின்ற ஒரு அச்சம். அதனாலே இந்த பாட்டுல இன்னும் கொஞ்சம் நல்ல 47 பாட்டுலையும் நன்றாகத்தான் சொல்லி வந்தாரு. விட்டு விடாது விட்டு விடாதுன்னு பல காரணங்களை சொல்லி எல்லாம் சொல்லி வந்தாரு. இந்த பாட்டுல ஒரு மாதிரியா சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, சிவபெருமான், சிவபெருமானுக்கு பல பெயரு. அதுல வீரன் என்கின்ற ஒரு பெயர் சிவபெருமான். வீரன்னா சிவபெருமான் தான் வீரனே. சிவபெருமான் வீரன், அவனுக்கு மேல வீரன் இல்லை. சமர்த்துள்ளவன், ஆற்றலுடையவன், வீரன் என்று சொன்னால் அது சிவபெருமானுக்கு தான் உரியது. அது எப்படி வீரன்கிறதுக்கு ஒரு அந்த இலக்கணம் சொல்லுகிறார் என்றால், பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களுடைய தலைகளை எல்லாம் கோத்து மாலையாக போட்டிருக்காரான். பிரம்ம விஷ்ணுக்களை எல்லாம் சங்காரம் பண்ணி அவர்கள் தலைகளை எல்லாம் மாலையாக போட்டிருக்காரான். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். அப்பர் சுவாமி சுந்தரர் தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன என்பது சுந்தரர். அதே போல இவரும் சொல்லுகிறாரு, நட்சத்திரங்களை போல எத்தனையோ பிரம்ம விஷ்ணுக்குள்ளே தலைகளை எல்லாம் மாலையாக கொடுத்தாங்க. சர்வசங்கார மூர்த்தி, சாதாரண மூர்த்தியில் அகூர மூர்த்தியாக, உக்ரமூர்த்தியாக, மகாருத்தரராக விளங்குகின்ற சுவாமி. அதனுடைய உருவம், உயரம், அகலம் எல்லாம் சொல்லி முடியாது. அகலத்தையும் நீளத்தையும் ஆறாலும் அளக்க முடியாது. அப்படிப்பட்ட உருவம். அந்த திருவுருவத்திலே இந்த பிரம்மவிஷ்ணுக்குடைய தலைகள் எல்லாம் மாலைகளாக கிடக்கு. அந்த குமரகுரு சுவாமி சொன்னாரு, சிவபெருமானுடைய மார்பிலே பிரம்மவிஷ்ணுக்குடைய தலைகள் எல்லாம் கிடக்கிறது. அந்த தலைகள் எல்லாம் வத்தி போன தலைகள், வத்தி போனது. அது இப்படி பல்ல காட்டிக்கிட்டு இருந்தது, அது சிரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த தலைகள் சிரிக்குது. பரமவிஷ்ணு இந்த சிவபெருமான் கழுத்துல மார்பில கிடக்கிற பரமவிஷ்ணுடைய தலையெல்லாம் சிரிக்குது. அதை இப்ப இருக்கிற பரமா விஷ்ணுவும் பார்த்து அழுகுறாங்களாம். ஓ, நமக்கும் இப்படித்தானே வரும் அப்படின்னு இப்ப இருக்கிற பரமவிஷ்ணு பார்த்து அழுகுறாங்களாம். திங்கட் சடைக்கற்றை புத்தேள் திருமார்பில் பைங்கன் தலைகள் பலவும் நகுவ போலுமார். பைங்கன் தலைகள் பலவும் நகுவகன், நழுவுகன்னா சிரிப்பது. பைங்கன் தலைகள் பலவும் நகுவகன்று அங்கட்கு அமலத்து அங்கட்கமலத்து அயனும் மாலும் அழுவரால் என்பது குமரகுரு சுவாமி சிதம்பர செய்யுக்கோள். அதனாலே அப்படி வீரன் என்று சொன்னால் சிவன் ஒருவன் தான் வீரன். என்ன காரணம் என்றால், பரமோஷ்ணுக்களை எல்லாம் சங்காரம் பண்றான்னா அப்புறம் அவன் தானே வீரன். ரொம்ப கட்டிகார தேவர்கள் ரெண்டு பேரும், உலகத்தை படைக்கின்றவர்கள் காக்கின்றவர்கள், அவர்களையே சங்காரம் பண்ணி மாலையாக போட்டுக்கிறாருன்னா அவன் தான் வீரன். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தாரகை போலும் தலைத்தலை மாலை தளல் அரப்பும், அப்படி மாலை தலை மாலையை போட்டிருக்கிறான். அதற்கு மேல தளல் என்கின்ற நெருப்பை ஏந்தி இருக்கிறான். தளல் என்கின்ற நெருப்பு நான் தான் சங்கார கடவுள் என்பதை நெருப்பு மூலமாக காட்டுறான். எல்லாம் நெருப்பு தான் கடைசியா சங்காரம் பண்றது. அதனால அந்த சங்காரத்துக்கு அறிவியா இருக்கிறவன் நான் தான் என்று சொல்லி காட்டுகிறான். அதனாலே உன்னுடைய வீரம் வளர்ந்துகிறது. அதுக்கு மேலே புதியதா இருக்கிற அரவு, அரவுன்னா பாம்பு, அந்த பாம்புகளை மாலையாக போட்டிருக்கிற, இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நீதான் வீரன். பிரம்மவிஷ்ணுக்குடைய தலைகட மாலையாக அணிந்திருக்கிறாய், நெருப்பை ஏந்தி இருக்கிறாய், சர்ப்பத்தை பூண்டிருக்கிறாய். அதனால இத்தனை வகையால பார்க்கும் போது உனக்கு மேல வீரன் கிடையாது. மிக கெட்டிக்காரங்கிறவ நீதான். தாரகை போலும் தலை தலை மாலை தளரான பூண், பூன் என்றால் அதை பூண்டு இருக்கிற ஆவரணமாக போட்டிருக்கிற பூண், வீர என்றன்னை விடுதி வந்தார். நல்லா சொன்னார், இவ்வளவு கெட்டிக்காரன் நீ, வீர என்னை விடுதி கண்டார். இவ்வளவு பெரிய சாமர்த்தியம் உடையவராயிருக்கிற சுவாமி என்னை விட்டு விடா, விட்டு விட்டீங்கன்னா உனக்கு தான் ரொம்ப அது இவ்வளவு வீர விட்டு விட்டானா புரியா என்று பெரியோர்கள் என்னை கேட்பார்கள். வீரன்னு சொன்னார, அவ்வளவு கெட்டிக்காரனுக்கு நீ அடிமையா போய் இப்படி ஆயிட்டியா அப்படின்னு பெரியோர்கள் என்னை கேட்பாங்க. வீர என்னை விடுதி கண்டாய், விட்டு விடார். விடில் என்னை மிக்கார், விட்டு விட்டாயானால் என்னை மிக்கார். மிக்கார் என்றால் உயர்ந்தோர்கள், மிக்கார் என்றால் உயர்ந்தோர்கள். அப்படி உயர்ந்தோர்கள் என்றால் பரமஞானிகள். மாணிக்கவாசகர் வந்து சாதாரண ஆளுலாம் சொல்ல மாட்டார், பரமஞானிகள். சாதாரண சொல்ற ஆள் சொல்றதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க மாட்டார், உள்ளதையோ உள்ளதையோ எடுத்துக்க மாட்டார். இவன் கிடக்கிற பாவம் அப்பா வீடு தெரியும். அப்படி பரமஞானிகள் என்னை பார்த்து கேட்பார்கள், நான் உலகத்திலே வந்து உன்னுடைய அருளை பெறாமல் உலகத்திலே அழுது கொண்டு திரிவேன், அழுது கொண்டு திரிவேன். அப்படி அழுது கொண்டு திரியும் போது உன்னுடைய அடையாளமாக இருக்கிற திருநூறு உத்திராட்சியத்தை போட்டிருப்பேன். திருநூறு உத்திராட்சியம் போட்டிருக்கிறத பார்த்து ஞானிகளா இருப்பவங்க பார்த்து, ஓய்யோ ஒரு சிவனடியார் ஆடுறதுதே, சிவனுக்கு அடியவனாக இருந்திருப்பான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நான் அழுகிறத பார்த்து என்ன கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, பண்ணி சிவனுக்கு அடியவன் போல தெரியுதே, திருநூறு உத்திராட்சியம் எல்லாம் போட்டிருக்குதே, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற, எங்க இருந்த, ஊர் என்ன, நீ எப்படி இருந்த, ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு என்ன கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒரு அடியார் ஒரு பிரச்சனா இருக்காருன்னா மற்ற அடியார் அடுத்த அடியார் கேட்கத்தாரே செய்யும், நம்ம ஆள் ஆடுறதுக்கு இப்படி இருக்கிறார் அப்படின்னு அந்த பாசத்துல அவங்க கேட்பாங்க. அப்ப கேட்கும் போது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, நீ விட்டு விட்டினா, விட்டு விட்டினா அவங்க கேட்பாங்க, நான் அழுதுகிட்டு இருப்பேன். அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லு தெரியும், ஆளடியான்னு என்ன கேட்பாங்க, நீ யாருக்கு அடிமையாக இருந்தாய் அப்படின்னு கேட்பாங்க. என்ன உத்தரகோஷம் அங்கே இருக்கு பாருங்க, உத்தரகோஷம் அங்கையில அரசராக இருக்கிற சிவபெருமான் இருக்கிறாரு பாருங்க. ஆமா இருக்கிறாரு. சரி, அவர்களுடைய அவனுடைய அடியார்கள், உத்தரகோஷம் அங்கையில் இருக்கிற சிவபெருமானுடைய அடியார்கள், அந்த அடியார்களுக்கு நான் அடியவனாய் இருந்து இந்த கதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை சிரிக்க வைப்பேன். உனக்கு அடியவன் சொல்ல மாட்டேன், உன்னுடைய அடியவர்களுக்கு அடியவனாக இருந்து நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் அவங்களுக்கு பாவமே, நான் அவ்வளவு கட்டிக்கார சாமிக்கு அடியவர்களுக்கு அடியவனாக இருந்து இப்படி போனியா அப்படின்னு சிரிப்பாங்க. தாரகை போலும் தலை தலை மாலை தளரப்பூன் வீர எந்தன்னை விடுதி கண்டாய், விடி என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் உத்தரகோஷம் அங்கைக்கு அரசின் சீரடியார் அடியார் என்றும் நினைக்கிறீர்கள். சீரடியார் என்பதிலே மிக்க உயர்ந்த தன்மையுடையவர்களாயிருக்கிற பழுத்த ஞானமுடையவர்களாயிருக்கின்ற அந்த மிகடியார்களுக்கு அடியவனாக இருந்தேன். அருள் தராமல் இப்படி ஊரெல்லாம் வீட்டிக்கிட்டாலே கைவிட்டுட்டேன், கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி சொல்லி ஊரெல்லாம் ஜீக்க விட்டேன். ஆரடியான் என்னின் உத்தரகோஷம் அங்கை கருதி சீரடியார் அடியான் என்று நினைக்கிறீப்பேன். இல்லையா, அவருடைய நேரா அடியவன் என்று சொன்னா கூட அவருக்கு ரோஷம் இருக்காதா? அவருடைய அடியார்களுக்கு அடியவனாக இருந்து கெட்டு போனான், அப்பா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான், ஒரு சரியில்லாத ஆளா இருக்கவன் தான் அவனுக்கு இருந்த அடியார்கள் சரியில்லை, அவங்க சரியா இல்லாமல் இல்லாமையினாலதான் உன்னை விட்டு விட்டாரு. நீ அங்க டச் வச்சிருக்கப்படாதுப்பா, எங்க அந்த அடியாளத்தை சரியில்லாத அடியாளத்தை டச் வச்சிருக்கப்படாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இளையாண்டன் குடிமாறன் அடியாருக்கு அடியார் அடியார்களுக்கு அடியவன், அதே அடியாருக்கு அடியாருக்கு அடியவன் என்பது மிக பெரும்பேர். சிவனுக்கு அடியான் என்பது பெரும்பேர் தான், ஆனா சிவனுடைய அடியவர்களாயிருக்கிற பரமஞானிகளுக்கு அடியவனாயிருப்பது என்பது பெரும்பேர். சுந்தரருக்கு அடியவன், மாணிக்கவாசகருக்கு அடியவன் என்று சொல்லும் போது மிக்க சிறப்பு. அவ்வளவு பெரியவன் சினேகம் உனக்கு இருக்கா அவ்வளவு பெரிய இடத்துல உனக்கு தொடர்பு இருக்கா? இப்ப சாதாரண ஒரு மந்திரி கிட்ட ஜனையை வச்சிருந்தோம்னு வச்சுக்க, என்னமா நடக்க ஊர்ல இருக்கா? சரியான ஆளாட்டு பெரிய ஆளுப்பா, இவருக்கு மந்திரிக்கும் எவ்வளவு தொடர்புங்கிற என்று சொல்லி எல்லாரும் நம்மை பெருமையாக நினைப்பார்கள். அப்படி பெருமையாக நினைக்கிற காலத்துல கையால ஒரு சிறுமை வந்துருச்சுன்னா யாருக்கு வரும்? அந்த தலைவனுக்கு தான் அந்த சிறுமை வரும். எப்பா அவன் எனக்கு தெரியவப்பா, நீ அப்பவே அவன்கிட்ட தொடர்பு வச்சிருக்கப்படாத அவன் சரி இல்லாத என்று சொல்லுவான். அது போல உன்னுடைய அடியவர்களுக்கு அடியவரா, இதுல அந்த அடியாருடைய பக்தியை அவ்வளவு வலுவா சொல்றாரு. அடியாருடைய பக்தியே வலுவா சொல்றாரு. எப்படி வலுவா சொல்றாருன்னா, அடியார்களுக்கு அடியவனா இருக்கிறவனுக்கு திருவருள் சீக்கிரமா கிடைச்சிடும். அடியார்களுக்கு அடியவனா இருக்கிறவன் என்ன காரணம் என்று கேட்டா, அதுல சிவனிடத்துல நாம் நெருங்குவது சாமானியம் அல்ல, சிவனிடத்துல நெருங்குவது சாமானியம் அல்ல. இன்னொன்னு அவர் ரொம்ப பெரிய பெரிய சிவனுடைய அடியாரனா இருப்பவர்கள் யாருன்னு கேட்டா நம்மை போன்றவர்கள் தான். அதனாலே சிவனுக்கு அடியவர்கள் என்று சொன்னால் அவர்களும் நம்ம போல இருந்துதான் அங்கு அடியவர்களா இருக்கிறாங்க. நம்மை போல மனித வர்க்கமாக இருந்து இந்த இன்பகுன்பங்கள் எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு போனவங்க, அதனால அவங்களுக்கு என்னமா இருக்கும்னா, பாவம் பாவம் நம்மளும் பாவம் கஷ்டம் நம்மளும் இப்படித்தானே கஷ்டப்பட்டு வந்தா அப்படின்னு அவங்களுக்கு இறக்க அதிகம் வந்துடும். இறக்க வந்துருச்சுன்னா சாமி கிட்ட சிபாரிசு பண்ணுவாங்க, சாமி கிட்ட சிபாரிசு பண்ணுவாங்க. அதனால அடியவர்களுடைய ஒரு நேசத்தினாரே சிவனுடைய தொடர்பு எளிமையாக கிடைக்கும், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எழுதறு மரகள் ஏறா இறைவனை எல்லிற்கங்கும் பொழுதறு காலத்தன்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமையலற துடும்பு கண்ணீரும் மொழி அழுதடி அடைந்த அன்பன் மாணிக்கவாசகர். அழுதடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். அழுதடி அடைந்த அன்பராகி மாணிக்கவாசகர் இருக்காரு, அவருடைய அடியாருக்கு அடிமை செய்வோமா அப்படின்னு வாழ்னாரு பரஞ்சோதி முனிவர். மாணிக்கவாசகர் தோற்றார்கள். அடியவர்களுக்கு அடியவர், தொண்டர்க்கு தொண்டர், அது பெரும் பேரு, ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனாலே அவர்களுக்கு அடியவனாக இருக்கிறவன் கெட்டு போக மாட்டான் என்பது உறுதியா. அடியவர்களுக்கு அடியவனாக இருக்கிறவன் கட்டாயம் திருவருளை பெறுவான் என்பது உறுதியை சொல்வதற்காக எதிர்மறை முகத்தால வர்றாரு. இது எதிர்மறை என்பது உடன்பாடு இல்லாம எதிர்மறையால சொல்லுவது. எதிர்மறை என்றால் அடியார்களுக்கு அடியவனாக இருந்து நான் இப்படி குருணா போனேன் என்று சொல்லி பெரியோரிடத்துல சொல்லி சிரிக்க வைப்பேன்கிறார் அல்லவா, அது என்ன காரணம்? எதிர்மறையில் இப்படி சொல்லி அப்படி அடியவர்களுக்கு அடியவனாக இருக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார், அடியவர்களாக இருப்பவர்கள் விட்டு போக மாட்டார்கள், சிவன் விடமாட்டான் என்று அந்த உறுதியை படுத்துவதற்காகவும் அடியார் பெருமையை அறிவிப்பதற்காகவும் அந்த ஒரு சிறப்பை இப்படி எதிர்மறை முகத்தார சொல்லி, தாரகை போலும் தலைத்தலை மாலை தளரப்பும் வீர எந்தன்னு விடுதி கண்டாய், விடில் என்னை மிக்கார் ஆரடியான் எனின் உத்தரகோசனங்கை கரையன் சீரடியார் அடியான் என்று நின்று சிரிப்பிப்பனே என்று இப்படி எதிர்மறை முகத்தார சொல்லி வழங்க வைக்கிறார். அதனாலே அடியார் பத்தி அவசியம். குரு லிங்க சங்கம பத்தியனும் குரு லிங்க சங்கம பத்தியனும் மூன்று வகையார் சித்தாந்தத்துல சொல்லப்படும் தெய்வத்துல. அப்படிப்பட்ட பத்தியிலே அடியார் பத்தி மிக விசேஷம். அடியார் பத்தி மிக விசேஷம். அது அடியாறு குரு என்பது ஒரு வகையா சேர்த்து, அதாவது லிங்க என்பதை தனியாக சேர்த்து ரெண்டு சொன்னார். யாரு? சித்தியார்ல தாவரம் என்பது சிவலிங்கம், சங்கமம் என்பது அடியார்கள். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணு இருக்க அவளை வைப்பான் என்பது சிவஞான சித்தியார். அதனால தாவரம் என்கின்ற சிவலிங்கத்தை வழிபடுவதனாலும் சங்கமம் என்கின்ற அடியார்களை வழிபடுகின்ற இடத்திலேயும் சிவன் எழுந்தருளியிருந்து ஆன்மாக்கள் செய்கிற பூசையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருளை செய்வான் என்று அந்த ஞான சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால இப்படி அடியார் பக்தி அவசிய வேண்டும் என்பதை இப்படி இந்த முகத்தால சொல்லுகிறார் மாணிக்கவாசகர்.